சார், கேட்வே டாட் காம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த மாத இன்டர்வியூ வரிசையில் இப்போ நம்ம பேட்டி காண போகிறது மேலச்சோபுரியைச் சேர்ந்த திரு ஞானம் அவர்கள். இவங்க சென்னையில் கடந்த 40 ஆண்டுகளாக முத்து ஃபார்மசி அப்படிங்கிற பேரில் செயின் ஆஃப் ரீட்டைல் ஸ்டோர்ஸ், அதாவது தொடர் மருந்து வணிகங்கள் நடத்திட்டு வராங்க. இவங்க தமிழ்நாடு மாநில மருந்து வணிகர் சங்கத்தில் தொடர்ந்து 8 ஆண்டுகளாக செக்ரட்டரி ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அனைத்து இந்திய மருந்து வணிகர் சங்கத்தில் ஜாயின்ட் செக்ரட்டரியாக இருந்திருக்காங்க. இவங்க இது மாதிரி இவங்க வைத்த பதவிகள் ஏராளம். இப்போ அவங்கள்ட்ட ஒரு சின்ன இன்டர்வியூ. வணக்கம். தங்களை பற்றி, தங்கள் ஊர், கோவில், திருமணம், தங்கள் குடும்பத்தை பற்றி சொல்லுங்கள்.
வணக்கம். என்னுடைய பேர் ஞானம். பிறந்த ஊர் மேலச்சிவபுரி, புதுக்கோட்டை மாவட்டம். எங்களது பிள்ளையார்பட்டி கோயில். எனது தாயார் வெள்ளைக்கல்லியாச்சி வீடு என்று கூறுவார்கள். தந்தையார் சம்பந்தன் செட்டியார் வீடு என்றும் கூறுவார்கள். மனைவி திருமதி முத்து, நெற்கு பையில் பிறந்தவர்கள். எனக்கு ஒரு மகனும் மகளும். மகன் ஜெட் ஏர்வேஸில் கேப்டனாக பணிபுரிகிறான். மகள் கல்யாணம் செய்து கொடுத்து மாப்பிள்ளை மகிவாளன்பட்டி, அவர்களுடன் மலேசியாவில் வாழ்ந்து தற்போது சென்னையில் வசிக்கிறார்கள்.
நான் எப்படி இந்த மருந்து தொழிலுக்கு வணிகத்துக்கு இந்த வந்தீங்க?
நான் மருந்து தொழிலுக்கு 1965 கடைசியில் எனது ஆச்சி ஆம்பளையால் அவர்களது கடைக்கு வேலைக்கு வந்தேன். அங்கு வேலை கற்றுக்கொண்டேன். அதன் பிறகு 67-68 சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரியில் நான் மருந்தாளுநர் பட்டய படிப்பு படித்தேன். அதன் பிறகு தொடர்ந்து மருந்து வணிகமே செய்து வருகிறேன். 1970 என்னுடைய முதல் மருந்து கடையை பெரம்பூரில் துவக்கினேன்.
ஒரு கடையை வச்சு பார்க்கறதுக்கு இன்னைக்கு ரொம்ப கஷ்டமான சமயத்தில் எப்படி இவ்வளவு நிறைய கடைகளை வைத்து தொடர் வணிகமாக எப்படி அதை செயல்படுத்துறீங்க?
எனக்கு விவரம் தெரியாத போதே நான் வந்து நிறைய கடைகள் ஆரம்பிக்க வேண்டும் என்ற ஒரு ஆவல் இருந்தது. அதை வைத்து தொடர் சில்லறை மருந்து வணிகம் இந்தியாவிலேயே முதன் முதலாக அனைத்து தொழில்களிலும் நாங்கள் தான் ஈடுபட்டிருந்தோம். அதுவும் மருந்து வணிகத்தில் முதல் தொடர் மருந்து வணிகம் இந்த முத்து ஃபார்மசி தான். 1970 ஆரம்பித்த பிறகு ஒன்றன்பின் ஒன்றாக 70களிலேயே கிட்டத்தட்ட ஒரு 15 கடை வைத்து விட்டோம். அதன்பின் இப்பொழுது தற்சமயம் எங்களுக்கு 50 கடைகள் உள்ளன. சென்னையில் தான், அனைத்து கடைகளும் சென்னையில் உள்ளது. அதுபோல் 1982 மொத்த மருந்து வணிகமும் செய்து வருகிறோம். அது இல்லாமல் சிஎன்எஃப், சூப்பர் ஸ்டாக்கிஸ் அதுவும் செஞ்சு வர்றோம். இந்த மொத்த மருந்து வணிகம் எங்கள்கிட்ட மொத்தம் 15 இடங்களில் உள்ளன. ஒரு வருடத்திற்கு சுமார் ஒரு 280 கோடி ரூபாய் அளவிற்கு நாங்கள் வணிகம் செய்து வருகிறோம்.
பேர் வேலை செய்கிறாங்க, எப்படி அதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறீங்க?
எங்களது முத்து குரூப் ஹோல்சேல் ரீட்டைல், முத்து மருத்துவமனை தனித்தனி கம்பெனிகளாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவைகளில் சுமார் 590 பேர் வேலை செய்கிறார்கள். ட்ரெயினியாகவும் இருக்கிறார்கள். எங்களது முத்து ஃபார்மசி ஆல் இண்டியா ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியா மூலம் அங்கீகரிக்கப்பட்டு மருந்தாளுநர்கள் பட்டய படிப்பு படித்தவர்கள் எங்களிடம் அவங்க ட்ரைனிங்கை முடிக்கலாம். அதே மாதிரி வேல்ஸ் யூனிவர்சிட்டி கூட ஃபார்ம் டி பண்ணுறவங்களுக்கு 2 ட்ரைனிங் எங்கள் கடையில் கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகளும் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் எங்களோட ஒரு முன்னோட்டமான விஷயங்கள். என்னிடம் வேலை செய்தவர்கள் சுமார் 1500 பேர் தமிழ்நாடு முழுவதும் மருந்து கடை வைத்துள்ளார்கள். இதையெல்லாம் நாங்கள் ஒரு எங்களிடமிருந்து வளர்ந்து இன்று நல்ல நிலை இருப்பதை பார்த்து பெருமகிழ்ச்சி அடைகிறோம்.
இதற்கு ஊக்கம் யார் கொடுக்குறாங்க உங்களுக்கு? மேலும் இந்த முத்து பார்மசின் யாருடைய பேர்?
ஊக்கம் எனது மனைவி தான். எனது மனைவி பெயர் முத்து. அவர்கள் பெயரில்தான் முதல் மருந்து கடை, முதல் கடையை சங்கம் பார்மசி என்று துவங்கினேன். அதன் பிறகு நான் கல்யாணம் 1974 வருடம் என கல்யாணம் ஆனதில் முத்து ஃபார்மசி என்று மாற்றி அதை மீண்டும் முத்து ஃபார்மசி பிரைவேட் லிமிடெட் என்னும் நிறுவனமாக மாற்றி அதில் இந்த அனைத்து கடைகளையும் வைத்துள்ளோம். முத்து என்பது எனது மனைவியின் பெயர். அவர்கள்தான் எனக்கு முழுதாக எல்லா வகையிலும் எனக்கு உதவியதோடு இல்லாமல் நான் செய்யும் அனைத்து விஷயங்களுக்கும் முழு மனதுடன் என்னை அப்பப்போ எனக்கு என்னென்ன வேணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களும் என்னை சப்போர்ட் பண்ணதுனால நான் இந்த அளவுக்கு வளர்ந்து வந்திருக்கேன்.
தமிழ்நாடு மாநில மருந்து வணிக சங்கத்தில் 8 ஆண்டுகள் தொடர்ந்து செயலாளராக பணியாற்றியிருக்கீங்க. அப்போ ஏற்பட்ட அனுபவங்கள் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
நான் தமிழ்நாடு மருந்து வணிக சங்கத்தில் 25 ஆண்டுகள் ஆரம்ப நிலையிலிருந்து எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பரிலிருந்து ஒரு ஒரு பதவியாக சென்னை மருந்து வணிக சங்கம், அதோடய அஃபிலியேஷன் தமிழ்நாடு மருந்து வணிக சங்கம், அந்த மாதிரி வந்து ஆர்கனைசிங் செக்ரட்டரியாகவும் பொதுச் செயலாளராகவும் பணியாற்றி இருக்கிறேன். இது பணியாற்றிய போது எனக்கு கிட்டத்தட்ட 27,000 மெம்பர்கள் அப்பொழுது இருந்தார்கள். இப்பொழுது சுமார் 40,000 மருந்து கடைகள் அதே சங்கத்தில் உறுப்பினராக உள்ளார்கள். நான் அந்த சங்கத்தின் பொதுச் செயலாளராக இருந்தபோது ஒவ்வொரு மாவட்ட மருந்து வணிக சங்கத்திற்கும் எங்களது தலைமைச் சங்கத்திலிருந்து கட்டிடம் வாங்க நிதி, இடம் வாங்க நிதி கொடுத்தோம். தலைமைச் சங்கத்திற்கு வரும் விளம்பர வருவாயில் பாதி பணத்தை அவர்கள் மெம்பர்ஷிப் வாரியாக பிரித்து கொடுத்ததும் நான் தான் முதலில் செய்தேன். அதேபோல் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை லைசன்ஸ் முறை வேண்டுமென்று போராடி அதுவும் கிடைத்துவிட்டது. என்னுடைய காலத்தில் ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்ட், அதை வந்து தமிழாக்கம் பிராந்திய மொழியில் முதல் முதல்ல தமிழாக்கம் பண்ணது என்னோடய பீரியடில் தான். தமிழாக்கம் பண்ணி அதை அனைத்து உறுப்பினர்களுக்கும் இலவசமாக வழங்கினோம் என்பது நான் செய்த ஒரு செயற்கரிய செயலாக கருதுகிறேன்.
முத்து ஃபார்மசி அறக்கட்டளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
முத்து ஃபார்மசி அறக்கட்டளை, முத்து ஃபார்மசி சேரிட்டபிள் ட்ரஸ்ட், நிறுவனரும் நான் தான், தலைவரும் நான் தான். நாங்கள் மருந்து வியாபாரத்தில் முறையான வகையில் மருந்து வியாபாரம் செய்து சம்பாதித்த பணத்தை மருந்தோ அல்லது ஒரு உடல்நல குறைவு பெற்றவர்களோ ஒரு நிவாரணம் தேடுபவர்களுக்கு, செலவு செய்ய முடியாதவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று ஆரம்பிக்கப்பட்ட அறக்கட்டளை. இது பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்கு 80G இன்கம் டேக்ஸ் எக்ஸம்ஷன் இருக்குது. இதை முத முதல்ல நாங்கள் வந்து ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப் நடத்தினோம். அந்த ஃப்ரீ மெடிக்கல் கேம்பில் ஸ்பெஷலைஸ்டு டிவிஷன்ஸ், அதாவது சிறப்பு மருத்துவர்கள், இப்போ ஆர்த்தோ, ஹார்ட்டு, அந்த மாதிரி ஒரு ஒருவருக்கும் சிறப்பு மருத்துவர்களை கொண்டு குறைந்தது 15 முதல் 20 மருத்துவர்களை வைத்து மக்களுக்கு இலவசமாக சிகிச்சை கொடுத்து மருந்தும் இலவசமாக வழங்கி வருகிறோம். இது வந்து நாங்கள் ஒரு ஒரு தடவையும் காந்தி ஜெயந்தி, குடியரசு தினம், சுதந்திர தினம், புனித வெள்ளியில் இரத்த தான முகாம், அதேபோல் பழனி தைப்பூசத்திற்கு பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு கடந்த 25 ஆண்டுகாலமாக நான் தலைவராக இருந்து ஒட்டன் சத்திரத்தில் அவர்களுக்கு எவ்வளவு சேவை எங்களால் செய்ய முடியுமோ அவ்வளவும் செய்கிறோம். 8 நாட்கள் தொடர்ந்து 24 மணி நேரமும் 300 சேவர்களுடன், அரசாங்கம் கொடுக்கும் 20 மருத்துவர்களுடன் அது செயல்பட்டு வருகிறது. அதில் ஃபார்மசிஸ்ட்டு, நர்சஸ்ஸு எல்லாம் இருப்பாங்க. அந்த ஒரு சேவையை ரொம்ப ஒரு பெரிய சேவையாக நினைக்கிறோம். அதே மாதிரி இந்த முத்து ஃபார்மசி அறக்கட்டளின் மூலமாக நான் பிறந்த ஊரான மேலைச்சுவபுரியில் சுமார் 1 கோடி ரூபாய் செலவில் ஒரு கல்யாண மண்டபம் கட்டி அதை ஒரு மெயின்டெனன்ஸ் சார்ஜுக்காக ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மாதிரி வெறும் 2,000 ரூபாய் கட்டணத்திற்கு அதை கொடுத்து வருகிறோம். அந்த பகுதியிலுள்ள மக்கள் அனைவரும் எங்கள் கல்யாண மண்டபத்தில் இருக்கும் டேட்டையே பார்த்து வச்சுக்குவாங்க. அப்படி இல்லைன்னா கிடைக்கிற டேட்டில் கல்யாணத்தை வச்சுக்குவாங்க. அந்த அளவுக்கு அது ஒரு ஒரு நல்ல இடமா, எல்லாருக்கும் ஒரு உபயோகரமாக அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி இப்போவும் இன்னொரு அதே எங்கள் ஊரில் மேலைச்சுவபுரியில் ஒரு போஸ்ட் ஆஃபீஸுக்காகவும் ஒரு கட்டடம், அதன் உள்ளேயே முதியோர் இல்லம், அதோட லாக்கர், அதாவது பொருள்களை தங்க வெள்ளி நகைகளை வைப்பதற்கான இடம், ஒரு ஷெட்யூல் பேங்க் வரதுக்காக ஒரு கட்டடம், அது கிட்டத்தட்ட இடமும் எனக்கு அந்த கட்டடங்களும் சேர்த்து சுமார் 2 கோடி, அது என்னோடய திட்டம். அதுக்கு நான் வந்து இப்போ இடம்லாம் வாங்கி பூமி பூஜை வரைக்கும் செஞ்சுருக்கிறேன். தொடர்ந்து கட்டட வேலைகள் நடைபெறும்.
சிவபுரி நகர சிவன் கோயிலுக்கு குடமுழுக்கு விழா திருப்பணி குழு தலைவராக இருந்திருக்கீங்க, அதை பற்றி கொஞ்சம் அனுபவம் சொல்லுங்கள்.
மேலச்சிவபுரி நகர சிவன் கோவில் எங்கள் ஊர் நகர கூட்டத்தில் ஒருமனதாக என்னை திருப்பணி குழு தலைவராக தேர்ந்தெடுத்தார்கள். அதற்கு என்னால் இயன்ற பொருளுதவியை செய்தேன். எங்களது ஊர் மக்கள் அனைவரையும் ஏழை பணக்காரர் என்று பாகுபாடு பார்க்காமல் 100 ரூபாய் கொடுப்பவரையும் வீட்டில் போய் பார்த்தேன், 1,00,000 ரூபாய் கொடுப்பவரையும் வீட்டில் போய் பார்த்தேன். அனைவர் வீட்டிற்கும் நான் நேரடியாக சென்றுள்ளேன். அது எங்கள் ஊரில் 550 வீட்டுக்கும் நான் போயிருக்கேன். அது என்னோடய ஒரு பெரிய முயற்சியான ஒரு செயல். அல்லாட்டி மிச்ச ஊர்லெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பெரிய பணக்காரங்க வசதியானவங்கள பார்த்துருவாங்க, சின்ன ஆளுங்களும் மித்தவங்களை அனுப்பிச்சு பார்ப்பாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய மாறுபாடுகள் இருக்கும். நம்மளை பொறுத்த வரைக்கும் எல்லா நகரத்தார்களுக்கும் ஒரே அளவு தான் நம்ம வந்து அந்த மரியாதை கொடுக்கணுங்கிறதுக்காக எல்லாரையும் போய் பெரியவங்க சின்னவங்க பார்க்காம எல்லார் வீட்டுக்கும் போயிட்டு வந்தோம். அந்த கும்பாபிஷேகமும் ஊர் மொத்தமும் சேர்ந்து செய்த ஒரு கும்பாபிஷேகம். அந்த குடமுழுக்கு விழாவில் நாங்கள் அந்த குடங்களை ஊர்வலம் எடுத்து வரும்போது எங்கள் ஊரில் கருட பகவான்கள் 5 வந்ததும் யானை முன்னே செல்ல நாங்கள் அனைவரும் பின்னே சென்றோம். எங்கள் கூட குன்னக்குடி பொன்னம்பள அடிகளார் அவர்களும் வந்திருந்தார்கள், அறநிலையத்துறை அமைச்சரும் வந்திருந்தார்கள். அதற்கப்புறம் நாங்கள் சுற்றி வரும்போது எங்கள் ஊரணியில், குளிக்கும் ஊரணியில், அதாவது கோயில் ஊரணியில் மீன்கள் துள்ளி குதித்தன. அந்த கண்கொள்ளா காட்சியெல்லாம் இன்றும் எனக்கு மனதில் ரொம்ப நிறைவாக இருக்கிறது. இது 1997 திருப்பணி குழு தலைவராக இருந்தேன். மீண்டும் எங்கள் ஊரில் கூட்டம் கூடி பெருமாள் கோயில் கட்டுவதாக 30 வருடமாக நமக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. அதையும் உன்னுடைய தலைமையிலேயே நிறைவேற்றி தர வேண்டும் என்று பெரியவர்கள் நகர கூட்டத்தில் கூறியதனால் 1998 ஒரு வருட காலத்திற்குள் பெருமாள் கோயில் கட்டி முடித்து அதற்கு எனது உதவி தலைவர் திரு நாகப்பன் பெரிய பொருளுதவியும் கொடுத்தார். அவரே முன்னின்று கட்டி கொடுக்கவும் முன்னின்று ஏற்பாடு செய்தார். ஒரு வருடத்தில் கட்டி 1 வருடத்திற்குள் 2 கும்பாபிஷேகங்கள் பண்ணோம். அது ஒரு பெரிய சக்ஸஸ் எங்களுக்கு. இந்த நகர சிவன் கோயில் குடமுழுக்கிற்காக நான் என்னுடைய சொந்த நிதியாக 12,00,000 ரூபாய் அளித்திருக்கிறேன் என்பதையும்.
இறுதியாக ஒரு கேள்வி, தங்களுடைய லட்சியம் குறிக்கோள் இனிமே எதிர்காலத்தில் என்னவா இருக்கும்?
குறிக்கோள் 100 மருந்து கடைகள் வைக்க வேண்டும் என்ற குறிக்கோள் இருந்தது. அதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. பெரும்பாலும் செய்து விடுவேன் என்ற நம்பிக்கை இருக்கிறது. என் மனதில் உள்ள லட்சியம், நான் பிறந்த ஊருக்கு நல்லது பண்ணோம். நகரத்தார்களை பொறுத்த வகையில் மிக ஒரு நல்ல ஒரு சமுதாயம், அமைதியான சமுதாயம், யாரும் ரொம்ப வம்பு தும்புக்கு போக மாட்டாங்க. கோர்ட்டு போலீஸ் அந்த மாதிரி விஷயங்களுக்கு போகிறதில்ல. நம்ம ஒரு அமைதியான ஒரு பண்பாளர்கள். நம்ம எல்லாருமே சிறுக கட்டி பெருக வாழ்கிற மாதிரி, கொஞ்சமாக பணம் இருந்தால் கூட எப்படியாவது நம்ம தொழில் பண்ணி முன்னேறி பெரிய அளவில் பணம் சேர்த்து மற்றவர்கள்லாம் சேர்த்த பணத்தை செலவு செய்ய யோசிப்பார்கள். நகரத்தார்களை பொறுத்த வரையில் பணம் சேர்ந்தவுடன் என்ன பொது நலம் செய்யலாம், கோயில்களுக்கு என்ன செய்யலாம், புண்ணியம் என்ன செய்யலாம், எங்கெங்கே எவ்வளோ எவ்வளோ டொனேஷன் கொடுக்கலாம், கல்யாணத்துக்கு என்ன செய்யலாம். நானே இப்போ எங்கள் அறக்கட்டளையிலேருந்து கல்யாணத்துக்கும் நிதி கொடுக்குறேன், கல்விக்கு நிதி கொடுக்குறேன், உடம்பு சரியில்லாதவங்களுக்கு நிதி கொடுக்குறேன். அந்த மாதிரி ஒரு மனசு வந்துடும். அது நகரத்தார்களுக்கு பரம்பரையாக இருந்து வர்ற ஒரு குணம். இப்போ இல்லை, நீங்கள் நகரத்தார் அந்த கோவலன் கண்ணகி காலத்துலேருந்தே எடுத்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. எல்லோரும் ஏதாவது ஒரு வகையில் புண்ணியம் பண்ணியிருப்பாங்க, இல்லாட்டி நிறைய கோயில் கட்டியிருப்பாங்க, இல்லை கோயில்களுக்கு நித்திய பூஜை செய்வதற்கும் கோயில்கள் தினசரி நடப்பதற்கும் நிறைய பணமும் சேர்த்து வச்சு நிறைய சங்கங்களை ஏற்படுத்தி அந்த நம்ம ஊருக்கு என்னென்ன செய்யணுங்கிறது எல்லா ஊர்லேயும் இது நடக்குது. அதில் நம்ம நீங்கள் இன்னும் நம்ம நகரத்தார்கள் இந்த நகர கேட் நகரத்தார் கேட்வே பார்க்குறவங்கெல்லாம் உங்கள் ஊருக்கு நீங்கள் பிறந்த ஊருக்கு ஏதாவது ஒன்று செய்தீங்கன்னா ஒரு சின்னது செஞ்சீங்கன்னா கூட அது ஒரு மட்டற்ற மகிழ்ச்சியாக இருக்கும். நீங்கள் எந்த நாட்டில் வேணாலும் இருக்கலாம், ஏன்னா அந்த நகரத்தார் கேட்வே உலகம் முழுக்க இருக்க நகரத்தார்கள் பார்க்குற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்குது. இதில் பார்க்குறவங்க உங்கள் சொந்த ஊருக்கு ஏதாவது நீங்கள் ஒரு ஒன்று செஞ்சீங்கன்னா நான் உங்களெல்லாம் ஒரு நன்றி உள்ளவனாக நினச்சிக்குவேன், நன்றி உள்ளவனாக இருப்பேன். நீங்கள் அந்த ஒரு பண்பை நீங்கள் வளர்த்துக்கணும். அதே சமயம் நம்ம சமுதாயத்தில் இருக்க கட்டுப்பாடு அது ஒரு நல்ல ஒரு சேஃப்டியான சமுதாயம். அது ஒரு நம்ம வந்து ஒரு ஜாகிரதையாக இருக்கிறோம், எந்த தவறும் பண்ணுறதில்ல. அந்த அளவுக்கு நம்ம சமுதாயம் நல்ல சமுதாயம். நம்ம சமுதாயத்துக்கு உங்களால் இந்த நகரத்தார்களுக்கு என்ன செய்ய முடியுமோ ஒற்றுமைக்காகவும் நமது இல்லங்களில் நடக்கும் திருமணங்களுக்காகவும் முடிந்த உதவிகளை ஒருவருக்கு ஒருவர் செய்து கொடுத்து செய்ய வேண்டுமாய் கேட்டிருக்கிறேன். கடைசியாக நகரத்தார் கேட்வையில் என்ன கேட்ட கேள்வி, லட்சியம். லட்சியம் வந்து நிறைய புண்ணியம் பண்ணணும். அதுவும் எனக்கு இந்த பிளாஸ்டிக்னா ரொம்ப அலர்ஜி எனக்கு. நான் பெரும்பாலும் பிளாஸ்டிக்கை விரும்புறதில்லை. இந்த பிளாஸ்டிக் இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் இன்னும் குறிப்பாக நான் இப்போ என்னோடய தொழில் நடத்திக்கிட்டு இருக்கிற சென்னையில் ஒரு அவேர்னஸ் பண்ணணும். எங்கள் கிராமத்தில் கண்டிப்பாக பண்ணிவிடுவேன். ஏற்கனவே எங்கள் கிராமத்தில் இருக்கிற பஞ்சாயத்து போர்டு தலைவர்கிட்ட நீங்கள் இந்த மாதிரி நம்ம கிராமத்துக்குள்ளே பிளாஸ்டிக் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிகிட்ருக்கேன். இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே கண்டிப்பாக பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு அவரும். அதனால் அதை பண்ணிவிடுவோம் எங்கள் கிராமத்தில், மேலச்சூபுரியில். அதே மாதிரி எல்லா இடத்துலையும் வரணுங்கிறது என்னோடய லட்சியம். அதுக்காக நிறைய பொருளாதார செலவும் என்னோடய உடல் உழைப்பும் என்னோடய மனதாலும் அதுக்காக நான் பாடுபடுவேன்னு உங்கள்ட்ட எல்லாம் சொல்லிக்க விரும்புகிறேன். நன்றி.
இதுவரைக்கும் பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ஞானமணி அவர்களே, வணக்கம்.